ஹியூமன் போடியமுடன் இணைந்து எம்டிஆர் ரெஸ்டாரன்ஸ் நேபாள் மற்றும் மையா பப்ளிஷிங் வழங்கும் செக்ஷன் 302 அ தமிழ் ட்ரூ கிரைம் பாட்காஸ்ட் கேஸ் 10 எபிசோட் 2 கண்ணாமூச்சி ரேரே. அசோக் யாத்ரி நிவாஸ் ஹோட்டல்ல அர்த்த ராத்திரியில எக்கச்சக்க போலீஸ்காரங்க இருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் நிரஞ்சன் சிங், அடிஷனல் கமிஷனர் ஆஃப் போலீஸ் மேக்ஸ்வெல் பெரேரா, டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆதித்ய ஆர்யா, மூணு பேரும் பாகியா பாபிக்யூ ரெஸ்டாரண்ட் கிச்சனுக்கு வந்தாங்க. அங்க இருந்த தந்தூர் அடுப்பை நோட்ட விட்டாங்க. அடுப்போட டயமீட்டர் சுமார் 3 அடி இருந்துச்சு. தந்தூர் அடுப்புல பாதி எரிஞ்சும் எரியாமையும் கிடந்த பொருட்கள் எல்லாத்தையும் வெளியில எடுத்து போட்டாங்க. துணியாலான பேனர், போஸ்டர், எரிஞ்சு போன கார்ட்போர்ட், 2 வெள்ளி கொலுசு, இப்படி பல பொருள்கள் எரிஞ்சும் எரியாமையும் கருகுன நிலையில கிடந்துச்சு. இது எல்லாமே சாட்சியங்களாச்சு. தந்தூர் அடுப்புல பாதி வெந்தும் வேகாமலும் கிடந்த பிரேதத்தை வெளியில எடுத்து போட்டிருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. வயிற்று பகுதி வெந்து குடல் வெளியே தெரிஞ்சுது. கை கால் துண்டு துண்டா கிடந்துச்சு. கருகி போன எலும்பும் வெந்து போன சதையுமா மோசமான வாட அடிச்சுது. இந்த சடலத்தை அடையாளம் கண்டுபிடிக்கிறது ஃபொரென்சிக் ஆளுங்களுக்கு சவால்தான். அப்படிங்கிற நிலைமையில தான் சடலம் இருந்துச்சு. சடலத்தை எரிக்கிறதுக்கு முன்னாடி துண்டு துண்டா வெட்டின மாதிரி இருக்குன்னு சொன்னாரு ஒரு ஆபீசர். ஆனா சாதாரணமா பார்த்தாலே அது ஒரு பொம்பளையோட சடலம்னு ஈஸியா தெரிஞ்சுது. செத்துப்போன பொம்பளைக்கு 25-30 வயசு இருக்கும்னு இன்ஸ்பெக்டர் நிரஞ்சன் சிங் சொன்னார். தந்தூர் அடுப்பு பக்கத்துல பொணத்தை சுத்தி பேக் பண்ணியிருந்த கருப்பு கலர் தார்பாலின் கிடந்துச்சு. அதுல அங்க அங்க ரத்தக்கரை இருந்துச்சு. கேஷவ்குமார் அதிகமா எதுவும் சொல்லாததுனால போலீஸ் டீம் அந்த பகுதியை சல்லட போட்டு தேடினாங்க. ஏதாவது உருப்படியான தடயம் கிடைச்சிராதான்னு எல்லாத்தையும் தோண்டி துருவுனாங்க. சென்ட்ரல் ஃபொரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி டீமும் வந்துச்சு. அவங்களும் ஹோட்டலை சந்து சந்தா பிரிச்சு மேய்ஞ்சாங்க. ஒன்னு விடாம சாட்சியங்களை சேகரிச்சாங்க. கேஷவ்குமார் அன்னைக்கு போட்டிருந்த ஒயிட் கலர் பைஜாமா குர்த்தாலையும் அங்கங்க லேசா ரத்தக்கரை இருந்துச்சு. அதனால அதையும் சாட்சியமா வாங்கி பத்திரப்படுத்திட்டாங்க. ஹோட்டல்ல நடந்த இந்த அசம்பாவிதத்தை முதல்ல பார்த்துட்டு தகவல் சொன்னவர் கான்ஸ்டபிள் அப்துல் நசீர் குஞ்சுதான். அவர் மட்டும் சொல்லாம இருந்திருந்தா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஒரு சாதாரண போலீஸ்காரர் நேர்மையா ஒழுங்கா அவர் கடமையை செஞ்சா கூட பல குற்றங்களை தடுத்துடலாம் அப்படிங்கறதுக்கு உதாரணமானாரு கான்ஸ்டபிள் அப்துல் நசீர். சம்பவம் நடந்த இடத்துல சாட்சிகள் கிட்ட வாங்குற வாக்கு மூலமான CRPC 154 ஸ்டேட்மெண்ட்டை அடிப்படையா வச்சு FIR போட்டாங்க. FIRங்கிறது தான் ஒரு வழக்கோட அடிப்படையான ஆவணம். அதை முதல் தகவல் அறிக்கைன்னு தமிழ்ல சொல்லுவோம். இந்த கேஸோட FIR நம்பர் 486/95, அதாவது 1995 அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவாகிற 486 கேஸ் இதுன்னு அர்த்தம். இபிகோ 302, 201 அப்படிங்கிற 2 பிரிவுல வழக்கு பதிவு செஞ்சாங்க. இபிகோ 302 கொலை சம்பந்தமானது. இபிகோ 201 பிரிவு குற்றவாளிய தப்ப வைக்கிற எண்ணத்துல சாட்சியங்களை அழிச்சா போடக்கூடிய சட்டப்பிரிவு. தந்தூர் அடுப்புல பொணத்தை எரிச்சதுக்காக பாகியா பாபிக்யூ ரெஸ்டாரண்ட் மேனேஜர் கேஷவ்குமார கையோட ஃபார்மலா போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. கேஷவ்குமார் வாய திறந்து விவரமா சொன்னாதான் தந்தூர் அடுப்பு மர்மம் விலகும்னு நினைச்சாங்க. ஆனா அவன் முதலாளிக்கு ரொம்ப விசுவாசமா இருந்தான். வாய திறக்க ரொம்ப யோசிச்சான். தந்தூர்ல எரிஞ்சது யாருன்னு அதனால தெரியல. பொணத்தை கொண்டு வந்த சுஷீல் சர்மாவுக்கு தான் அது தெரியும். போலீஸ் சுஷீல் சர்மாவை வல வீசி தேடுச்சு. தனிப்பட அமைச்சு தேடினாங்க. ஆனா அவன் போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்தான்.
ஹோட்டல் முழுக்க போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. சுஷில் சர்மா நைஸாக அங்கிருந்து நடுவுனான். ஒரு ரூமுக்குள்ளே போய் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டான். கேஷவ்குமார்கிட்ட போலீஸ்காரங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது சுஷில் சர்மா பூனை மாதிரி மெதுவாக வந்து தன்னோட காரை எடுத்துகிட்டு அங்கிருந்து கிளம்புனான். நேராக வண்டியை மந்திர் மார்க்குக்கு விட்டான். அங்கே தான் அவனோட ஃப்ளாட் இருந்துச்சு. கண்ணுக்கு தெரிஞ்ச ரத்தக்கரையை எல்லாம் நிதானமாக தொடச்சான். எந்த தடயத்தையும் விட்டு வச்சிடக்கூடாதுன்னு நினச்சான். அவன் நயனாசானியை சுட்டப்பு போட்டிருந்த பைஜாமா குர்த்தாவில் ரத்தக்கரை இருந்துச்சு. அதனால் அதை தண்ணியில் முக்கி துவைச்சான். வேறொரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டான். அந்த ட்ரெஸ் தான் அவன் ஹோட்டலில் தந்தூர் அடுப்பில் பொணத்தை எரிச்சப்போ போட்டிருந்தான். ஆனால் அதை கவனித்து மாற்ற அவனுக்கு நேரம் இல்லை. சீக்கிரம் இங்கிருந்து தப்பிச்சிடணும்னு நினச்சான். எந்த டெல்லி அவனுக்கு பாதுகாப்புன்னு நினச்சானோ அந்த டெல்லியில் இனிமே இருக்க முடியாதுன்னு அவனுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. எங்கே போகணும்னு அவனுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஆனாலும் சீக்கிரம் போயிடணும், இல்லைனா மாட்டிக்குவோன்னு அவனுக்கு தோணுச்சு. ஒரு கருப்பு கலர் ப்ரீஃப் கேஸை எடுத்து பெட்டில் வச்சு திறந்தான். அந்த பெட்டில் தான் நயனாசாணி சடலமாக ரத்த வெள்ளத்தில் அப்படியே சரிஞ்சு விழுந்தா. ஒன்று ரெண்டு துணிகளை எடுத்து அவசர அவசரமாக அந்த ப்ரீஃப் கேஸில் திணிச்சான். நயனாசாணியை சுட்டப்போ அவன் போட்டிருந்த பைஜாமா குர்த்தாவை ஒரு பாலித்தீன் கவரில் வச்சு அதையும் எடுத்துக்கிட்டான். அதை ப்ரீஃப் கேஸில் நல்ல துணிகளுக்கு மேலே வச்சுக்கிட்டான். கபோர்டிலிருந்து ரூபா நோட்டு கட்டுகளை எடுத்தான். 100 ரூபா நோட்டு கட்டுகளில் 2 எடுத்து வச்சான். பக்கத்தில் 50 ரூபாய் 20 ரூபான்னு கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் எடுத்துக்கிட்டான். மொத்தமாக 2.5 லட்சம் தெரிச்சு. 0.32 ஆர்னஸ் ரிவால்வரோட சிலிண்டரை திறந்தான். 3 புல்லட் காலியாக இருந்துச்சு. அந்த கேட்ரிஜஸை ஃப்ரெஷ்ஷாக லோட் பண்ணான். ரிவால்வரை துணிமணிகளுக்கு நடுவில் வச்சுக்கிட்டான். ரிவால்வர் லைசன்ஸையும் எடுத்துக்கிட்டான். இன்னொரு ஷோல்டர் பேக்கில் கொஞ்சம் துணிகளை எடுத்து வச்சுக்கிட்டான். தடயங்களை எல்லாம் அழிச்சாச்சான்னு ஒரு தடவை சரி பார்த்துக்கிட்டான். அதுக்கப்புறம் ஃப்ளாட்டை பூட்டிட்டு கிளம்பிட்டான். காரை நேராக குஜராத் பவனுக்கு விட்டான். மணி அப்போ நடுராத்திரி 2 இருக்கும். காரை பார்க்கிங்கில் நிறுத்திட்டு உள்ளே போனான். அவன் போகிறத அங்கேருந்து செக்யூரிட்டி பார்த்தாரு. ரிசப்ஷனில் இருந்த கிளர்க்கும் பார்த்தாரு. 2 படியாக தாவி தாவி ஏறி மொத மாடிக்கு போனான். ரூம் நம்பர் 20 முன்னால் போய் காலிங் பெல் அடித்தான்.
ஜூலை 2 ராத்திரியே இன்ஸ்பெக்டர் நிரஞ்சன் சிங் CRPC 174 ரிப்போர்ட்டையும் ரெடி பண்ணினார். பொதுவாக யாராவது இயற்கையாக சாகாம கொல்லப்பட்டாலோ தற்கொலை செஞ்சுக்கிட்டாலோ விபத்தில் செத்துப்போனாலோ CRPC 174 ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா இதை ஒரு விசாரணை அறிக்கைன்னு சொல்லணும். விசாரணை எப்படிலாம் நடந்துச்சுங்கிற வரிசை கிரமமான விவரம் இதில் இருக்கும். அதனால உடனடியாக அந்த வேலையை இன்ஸ்பெக்டர் நிரஞ்சன் சிங் செஞ்சார். அப்புறம் பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக ராம் மனோகர் லோஹியா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினார். ஹாஸ்பிட்டல் ஹோட்டலில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்துச்சு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுல ஒரு சிக்கல் இருந்துச்சு. டெட் பாடியை அடையாளம் கண்டுபிடிச்ச அப்புறம்தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும். அதனால டெட் பாடியை பத்திரமா வச்சிருக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க. டெட் பாடியை அடையாளம் கண்டுபிடிக்க குறைஞ்சது 3 நாளாவது ஆகும். அது வரைக்கும் பத்திரமா வச்சிருங்கன்னு போலீஸ் தரப்புல ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போக வேண்டிய தூரம் நிறைய இருந்துச்சு. செத்தது யாருன்னு தெரியல, கொலையா தற்கொலையான்னு தெரியல, எதுக்காக நடந்துச்சுன்னு தெரியல. இப்படி பல தெரியல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டி இருந்துச்சு. அதெல்லாம் தெரியாம இந்த கேஸ் நகரவே நகராது. அதனால போலீஸ் டீம் விசாரணைய வேக வேகமா முடுக்கி விட்டாங்க. ஹோட்டல்ல வேலை பார்க்கற எல்லார்கிட்டையும் கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. அந்த விசாரணையில சுஷீல் சர்மா பத்தின பல விஷயங்கள் தெரிய வந்துச்சு. ஹோட்டல் ஓனரான சுஷீல் சர்மா டெல்லியில பிரபலமான ஆளு. அவன் ஜூலை 2 ராத்திரி 10:45 அவனோட ஒயிட் மாருதி கார்ல ஹோட்டலுக்கு வந்தான். செக்யூரிட்டி போலீஸ் அப்படின்னு யாரையும் உள்ள விட வேண்டான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்குள்ள போனான். ஹோட்டல் கிச்சன் வாசல்ல இருந்த ஸ்கிரீனை இழுத்து விட்டுட்டு போனான். அப்புறம் அவனும் கேசவ்குமாரும் பரபரப்பா கார் பக்கம் வந்தாங்க. 10 நிமிஷத்துக்கு மேல கார்கிட்ட நின்று பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் கேசவ்குமார் உள்ள போய் ரெஸ்டாரண்ட்டை வழக்கத்தை விட சீக்கிரமா மூட சொன்னான். ரெஸ்டாரண்ட்ல இருந்த எல்லாரையும் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு வெளியே போங்க அப்படின்னு விரட்டினான். புதுசா யாரும் ஹோட்டலுக்குள்ள நுழையாம பாத்துக்கிட்டான். ஹோட்டல்ல எல்லாருக்கும் ஆளுக்கு 25 ரூபா கொடுத்து வெளியில சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்லி அனுப்புனான். பொதுவா ராத்திரியில எல்லாரும் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போவாங்க. அன்னைக்கு அவங்கள உடனே வெளியே அனுப்புறதுக்காக ஆளுக்கு 25 ரூபா கொடுத்தாங்க. சாப்பிட வந்தவங்க, ஹோட்டல்ல வேலை பார்க்கறவங்க எல்லாரும் ஹோட்டலை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் சுஷீல் சர்மா தன்னோட காரை ரிவர்ஸ்ல எடுத்து பாக்யா பாபிக்யூ ரெஸ்டாரண்ட் வாசல் பக்கமா கொண்டு வந்து நிறுத்தினான். சுஷீல் சர்மா, கேசவ்குமார் 2 பேரும் சேர்ந்து காரோட டிக்கியை திறந்து அதுல இருந்து கருப்பு கலர் தார்பாலின்ல சுத்தி இருந்த பெரிய பார்சலை வெளியே எடுத்தாங்க. அப்புறம் அதை தர தரன்னு இழுத்துக்கிட்டு தந்தூர் அடுப்பு பக்கம் கொண்டு போய் போட்டாங்க. தந்தூர் அடுப்புல பணத்தை எரிக்கிறதுக்கு தோதா சிதை மாதிரி தேவையில்லாத சாமான்களையும் விறகு கட்டைகளையும் அடுக்கி ரெடி பண்ணாங்க. தார்பாலின்ல பேக் பண்ணி கொண்டு வந்த டெட் பாடியை அதுக்கு மேலே தூக்கி வச்சாங்க. அப்புறம் அடுப்பை பத்த வச்சாங்க. அது மழை மழைன்னு எரிய ஆரம்பிச்சுது. தந்தூர் அடுப்பு ஜோராக கொழுந்து விட்டு எரிஞ்சுது. கிச்சன்ல இருந்த நெய் டின்னை எடுத்துட்டு வந்து நெய்யை தந்தூர் அடுப்புல கொட்டினாங்க. சமையலுக்கு நெய்யை பயன்படுத்துவாங்க, அது வழக்கம்தான். சாப்பாடு நல்லா டேஸ்டா இருக்கும், சத்தா இருக்கும் அப்படிங்கறதுக்காக நெய்யை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹோமம் மாதிரியான சடங்குகள்லையும் நெய்யை ஊத்துவாங்க. ஆனா இங்க ஒரு சடலத்தை எரிக்க நெய்யை ஊத்துனாங்க. பணம் எரியறப்போ கெட்ட வாட வராம இருக்கிறதுக்காக நெய்யை ஊத்துனாங்க. அப்போ எதிர்பாராம ஒரு சிக்கல் வந்துச்சு. பணத்தை எரிக்க தேவையான நெய் அங்க இல்ல. மத மதன்னு எரிஞ்சிட்டு இருந்த தீயோட வீரியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது.
குஜராத் பவன்ல ரூம் நம்பர் 20 திறந்தாரு டி கிஷோர் ராவ்ங்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் சுஷில் சர்மாவோட ஃப்ரெண்டு. இந்த அர்த்த ராத்திரியில சுஷில் சர்மா ஏன் வந்தான்னு அவர் குழப்பத்தோட பார்த்தாரு. ஆனாலும் அவனை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினார்.
என்னாச்சு, இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க
அப்படின்னு கேட்டார்.
ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு, ரொம்ப டயர்டாக வேற இருக்கு, ரெஸ்ட் எடுக்கணும், எங்கே போகணும்னு தெரியல, அதான் இங்கே வந்தேன்
அப்படின்னா சுஷில் சர்மா.
சரி, முதல்ல படுங்க, மீதியை காலையில் பேசிக்கலாம்
அப்படின்னாரு கிஷோர் ராவ். அப்படியே பெட்ல சாஞ்சிட்டான். போர்வையால் முகத்தை மூடி படுத்தான். நிம்மதியாக தூங்கலான்னு நினச்சான். ஆனால் அவனால் தூங்க முடியல. அவன் எந்திரிச்சதும் இல்லாமல் கிஷோர் ராவையும் எழுப்பினான்.
வைஃபுக்கும் எனக்கும் பெரிய சண்டையாயிருச்சு. அந்த சண்டையில் அவளை ஓங்கி அடித்தேன், அவளுக்கு ரத்தம் வந்துருச்சு
அப்படின்னுலாம் சொன்னான். அவர் அப்போதைக்கு அவனை சமாதானப்படுத்தினார். காலையில் அகமதாபாத்துக்கு போக வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தூங்கிட்டார். காலையில் அவர் ஃப்ளைட்டை பிடிக்கணும்னு சீக்கிரமாக 5 மணிக்கெல்லாம் கிளம்புனார். சுஷில் சர்மா அவர்கிட்ட இன்னும் 2-3 நாள் இந்த ரூம் வேணும்னு சொன்னான். தன்னோட ஃப்ரெண்டு ஜெய்பிரகாஷ் பேரில் ரூமை புக் பண்ண சொன்னான். சரின்னு சொன்ன கிஷோர் ராவ் 400 ரூபாய் அட்வான்ஸாக கொடுத்துட்டு ரூமை புக் பண்ணி கொடுத்துட்டு போனார். காலையில் ஜெய்பிரகாஷ்க்கு ஃபோன் பண்ணி அவரை வர சொன்னான். அவர் வந்த உடனே அவர்கிட்ட ராத்திரி நடந்த விஷயத்தை மென்னு முழுங்கி சொல்லி முடித்தான். அவர் அவனுக்காக பரிதாபப்பட்டார். தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்குன்னு சொன்ன சுஷீல அவர் சமாதானப்படுத்தினார். உடனடியாக டெல்லியை விட்டு கிளம்ப சொன்னார். அப்போது குஜராத் பவனுக்கு ஒரு போலீஸ் ஜீப் வந்துச்சு.
தந்தூர் அடுப்பில் தீயோட தீவிரம் குறையவும் சுஷீல் சர்மாவுக்கு பதட்டமாயிருச்சு. சீக்கிரம் பணத்தை எரிச்சிட்டா நல்லதுன்னு அவன் நினைச்சான். அதனால
டேய், சீக்கிரம் போய் வேற நெய் இருந்தா எடுத்துட்டு வா
அப்படின்னு கேஷவ் குமார் அதட்டினான். கேஷவ்குமார் நெய்யை எடுத்துட்டு வர வேக வேகமா உள்ள ஓடி போனான். ஆனா வரும்போது நெய் இல்லாம வெறும் கைய வீசிட்டு வந்தான்.
முட்டாள் முட்டாள், என்ன வெறும் கைய வீசிட்டு வர
அப்படின்னு கோவத்தோட சுஷீல் சர்மா
கத்துனான்.
அப்படின்னு பயந்துட்டே சொன்னான் கேஷவ்குமார்.
நெய் இல்லாட்டி என்ன, வெண்டா இருந்தா கொண்டுட்டு வர வேண்டியதுதானே
அப்படின்னு எரிச்சலோட கேட்டான் சுஷீல் சர்மா.
சார், அதுவும் பாத்துட்டேன் சார், வெண்ணையும் இல்ல சார், நான் போய் வாங்கிட்டு வரேன்
அப்படின்னு சொல்லிட்டு போனான்.
சீக்கிரம் வந்து தொலை, பிளடி நான்சென்ஸ், உங்களை எல்லாம் வச்சுட்டு என்னதான் பண்ணி தொலைய
அப்படின்னு சுஷீல் சர்மா வெறுப்பா சொன்னான். கொஞ்ச நேரத்துல கையில 4 பேக்கெட் அமுல் வெண்ணையோட கேஷவ்குமார் வந்தான். அவசர அவசரமா வெண்ணெய் பாக்கெட்டை பிரிச்சு தந்தூர் அடுப்புக்குள்ள வேக வேகமா கொட்டினான். வெண்ணெய் நெருப்புல விழுந்ததும் குபு குபுன்னு வெள்ளை நிறத்துல எக்கச்சக்கமான புகை வெளியேறுச்சு. அப்போ 11:25. இந்த புகையையும் தீயையும் பார்த்துதான் காய்கறி விற்கிற அனரு தேவி லபோ திபோன்னு கத்துனாங்க. கான்ஸ்டபிள் அப்துல் நசீரும் சந்தர் பாலும் ஹோட்டலுக்குள்ள வந்தாங்க. வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி உடஞ்ச கதையாயிருச்சு. இந்த கேஸ்ல இந்த வெண்ணெய் பெரிய திருப்பு முனையாச்சு. தந்தூர்ல என்னவோ எரியுதுன்னு வெளியில இருந்தவங்களுக்கு இந்த வெண்ணெய் தான் புகையா வந்து தகவல் சொல்லுச்சு. வெண்ணைய ஊத்தாம இருந்திருந்தா ஒருவேளை பெருசா புகை வெளியில வந்திருக்காது, யாருக்கும் விஷயமும் தெரிஞ்சிருக்காது. ஹோட்டலுக்குள்ள கான்ஸ்டபிள் அப்துல் நசீரும் சந்தர் பாலும் வந்த கொஞ்ச நேரத்துல அவங்க தந்தூர் அடுப்புல என்ன இருக்குன்னு மோப்பம் பிடிச்சிட்டாங்க. இது தெரிஞ்ச உடனே தான் சுஷீல் சர்மா நைஸா ஹோட்டல்ல இருந்து நழுவி ஓட்டம் பிடிச்சான்.
குஜராத் பவன்ல இருந்து சுஷில் சர்மாவும் ஜெய்பிரகாஷும் தனித்தனியா கார்ல கிளம்புனாங்க. மல்சா மார்க் மார்க்கெட் பகுதியில சுஷில் சர்மா தன்னோட மாருதி காரை நிறுத்தி பூட்டினான். அந்த காரோட நம்பர் DL2CA1872. அப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு அவன் ஜெய்பிரகாஷ் காரில் ஏறி போனான். July 4 காலையில் மல்சாமார்க் மார்க்கெட் பகுதியில் ரோட்டோரமாக நின்றுட்டு இருந்த இந்த ஒயிட் கலர் மாருதி காரை அந்த பகுதியில் ரோந்துக்கு போன சாணக்கியபுரி போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ்காரர் முகேஷ்குமார் பார்த்துட்டு தகவல் கொடுத்தாரு. சுஷில் சர்மா தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் அவனை பத்தி கிடைச்ச மொதல் தகவல் இதுதான். ராம் பிரகாஷ் சச்தேவாவை போய் பார்க்கணும்னு ஜெய்பிரகாஷ்ட்ட சொன்னான் சுஷில் சர்மா. சச்தேவா வீடு கீதா காலனியில் இருந்துச்சு. பாதி வழியில் சுஷில் சர்மா கார்ல இருந்து இறங்கினான். அதுக்கப்புறம் ஒரு டாக்ஸி பிடிச்சு போகலாம்னு நினைச்சான். ஒரே கார்ல ரொம்ப தூரம் போக வேண்டாம்னு நினைச்சான். அதனால ஜெய்பிரகாஷ் அனுப்பிட்டு ஒரு டாக்ஸி பிடிச்சு ராம் பிரகாஷ் சச்தேவா வீட்டுக்கு போனான். அப்ப காலையில 8:30 இருக்கும். எல்லா பக்கமும் போலீஸ் அவனை தேடுறதா சச்தேவா சொன்னாரு. அப்ப சச்தேவா வீட்டு போன் ரிங் ஆச்சு.
ஹலோ, சச்தேவா ஸ்பீக்கிங்
அப்படின்னு ஆரம்பிச்சாரு.
சார், ஏசிபி அலோக் குமார் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். நேத்து ராத்திரி பாக்யா பார்பெக்யூ ரெஸ்டாரண்ட்ல
அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு.
ஓகே சார், வரேன் சார்
அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்ச சச்தேவா சுஷில் சர்மாட்ட,
போலீஸ் எல்லா பக்கமும் கண் கொத்தி பாம்பா உன்னை தேடுறாங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டெல்லியை காலி பண்ணிடு. இப்போ கூட ஏசிபி அலோக் குமார் ஆஃபீஸில் இருந்து தான் பேசுனாங்க. நீ இங்கே இருக்கிறத நான் சொல்லலை
அப்படின்னு சச்தேவா சொன்னார். சுஷில் சர்மாவுக்கு பதட்டம் அதிகமாயிருச்சு. போலீஸில் மாட்டினா அவ்வளவு தான், லைஃபே காலின்னு நினச்சான். இந்த இக்கட்டான நேரத்தில் வேற யார் உதவுவான்னு யோசித்தான். டக்குன்னு அவனுக்கு ரிஷிராஜ் ரத்தியோட ஞாபகம் வந்துச்சு. சுஷில் சர்மாவோட இன்னொரு ஃப்ரெண்ட் ரிஷிராஜ் ரத்தி. அவனோட வீடு வசந்த் குஞ்ச் பகுதியில் இருந்துச்சு. இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதா? பிரியதர்ஷினி மட்டு கேஸில் பிரியதர்ஷினி மட்டு வீடு இங்கே தானே இருந்துச்சு, ஞாபகம் வந்துருச்சா? அதே வசந்த் குஞ்ச் பகுதி தான். குஜராத் பவனுக்கு போயிட்டு லக்கேஜை எடுத்துட்டு ரிஷிராஜ் ரதியை போய் பார்க்க முடிவு பண்ணான் சுஷில் சர்மா. போகிற வழியில் ஒரு போலீஸ் ஜீப் எதிரில் வந்துச்சு. அதை பார்த்த உடனே சுஷில் சர்மாவுக்கு உடம்பெல்லாம் வெளவெளத்து போச்சு. ஜீப் தன்னை தேடி தான் வருதுன்னு பயந்தான். அவங்க கார் பக்கத்தில் வந்த ஜீப் நின்றுச்சு. காரை நிறுத்த சொல்லி ஜீப் டிரைவர் கார் டிரைவர்கிட்ட சைகை காட்டினார். சுஷில் சர்மா அப்படியே பின்னாடி சீட்டில் பதுங்கினான். அவ்வளவு தான், இன்றைக்கி மாட்டணும்னு நினச்சான். அவனுக்கு இதயமே நிற்கிற மாதிரி ஆகிருச்சு. திக் திக் திக்குன்னு நெஞ்சு அடிச்சுது. கார் கதவு சரியாக மூடாமல் இருந்திருக்கு, அதை தான் ஜீப் டிரைவர் சொல்லியிருக்காரு. அதனால் கார் கதவை சரியாக அடைச்சான் சுஷில் சர்மா. நேராக குஜராத் பவனில் இறங்கினான். டாக்ஸியை கட் பண்ணான். ரூமுக்கு போய் குளித்தான். யாராவது அவனை பார்க்குறாங்களான்னு நோட்டம் விட்டுட்டு பாலித்தீன் கவரில் இருந்த ஒயிட் கலர் பைஜாமா குர்த்தாவை குஜராத் பவன் தோட்டத்தில் கொண்டு போய் ஒரு பாறைக்கடியில் மறைச்சி வச்சான்.
ஜூலை 3 காலையில் டெல்லி போலீஸ் கமிஷனர் நிகில்குமார் முன்னால நின்னாரு அடிஷனல் கமிஷனர் மேக்ஸ்வெல் பெரேரா. முந்தின நாள் ராத்திரி ஹோட்டல்ல நடந்த சம்பவத்தை விளக்கி சொன்னாரு பெரேரா. ஆனா அது எதுவுமே கமிஷனர் காதுல விழவே இல்லை. சுஷில் சர்மாவை தப்பிக்க விட்டது ஏன் அப்படிங்கிறது தான் அவரோட கேள்வியா இருந்துச்சு.
Why was the accused not arrested on the spot?
அப்படின்னு கேட்டாரு கமிஷனர். அதோட அவர் விடல.
Place him under suspension.
அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் அப்துல் நசீர் மேல சந்தேகத்தை கிளப்பினார். ஆனா கான்ஸ்டபிள் அப்துல் நசீர் தான் இந்த சம்பவத்தை கவனப்படுத்தினார். ஒரு கான்ஸ்டபிளா அவர் தன்னோட டியூட்டியை ரொம்ப சரியா செஞ்சாரு அப்படின்னு போலீஸ் கமிஷனர் நிகில்குமார் கிட்ட அடிஷனல் கமிஷனர் ஸ்ட்ராங்கா சொன்னார். அப்படியான தலைய ஆட்டி கேட்டாரு கமிஷனர்.
Do you know who Sushil Sharma is?
அப்படின்னு போலீஸ் கமிஷனர் கேட்டார்.
Yes sir, he is a political personality. He belongs to the ruling party.
அப்படின்னு அவனோட பின்னணி தெரியும்னு அடிஷனல் கமிஷனர் சொன்னதுக்கு அப்புறம் தான் கமிஷனர் நார்மல் ஆனார்.
ஓகே, கெட் சுஷில் சர்மா குவிக்லி
அப்படின்னு சொல்லிட்டு அடிஷனல் கமிஷனரை போக சொன்னாரு கமிஷனர். காலையில 9:30 கமிஷனர் சம்பவம் நடந்த பாக்யா பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தார். அவர் வந்தது பிரெஸ்ஸுக்கு கூட தெரியாது. கமிஷனரே நேரடியாக வந்ததால இது ரொம்ப முக்கியமான கேஸுங்கிறது போலீஸ்காரங்களுக்கு புரிஞ்சுது. அன்னைக்கு சாயங்காலம் கமிஷனர் ஆஃபீஸுக்கு கான்ஸ்டபிள் அப்துல் நசீரை வர சொன்னாங்க. அங்கே போன கான்ஸ்டபிள் அப்துல் நசீருக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருந்துச்சு. கமிஷனர் கான்ஸ்டபிள் அப்துல் நசீரை பாராட்டினார். அதோட மட்டும் இல்லாமல் அவரை ஹெட் கான்ஸ்டபிளாக ப்ரமோட் பண்ணாங்க. நேர்மையாக வேலை பார்த்ததுக்கு கான்ஸ்டபிள் அப்துல் நசீருக்கு பாராட்டும் பதவி உயர்வும் கிடைச்சிது. இதுக்கிடையில் பாட்டியாலா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஜூலை 3 மத்தியானம் 2 கேசவ்குமாரை ஆஜர்படுத்தினாங்க. அவனை விசாரிக்க கோர்ட் 5 போலீஸ் விசாரணைக்கு உத்தரவிட்டுச்சு. அவனை திலக் மார்க் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க. அவனை ரொம்ப கடுமையான சித்திரவதை செஞ்செல்லாம் விசாரிக்கல போலீஸ். முடிஞ்ச வரைக்கும் அவனை போலீஸ் விட்னஸா மாத்திரணும்னு தான் நினைச்சாங்க. ஒன்னு ரெண்டு ஆபீசர்ஸ் தான் அவங்கிட்ட கேள்விகளை கேட்டாங்க. முதல்ல அவன் ஹோட்டல் விசாரணை மாதிரியே வாயை துறக்காம கம்முன்னு தான் இருந்தான். ஆனா போலீஸ்காரங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்கிட்ட பேசி விஷயத்த கறக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவன் தந்தூர்ல சாம்பலா கிடந்தது யாருங்கிற உண்மைய சொன்னான்.
முதல்ல தார்பாலின்ல சுத்தி இருந்த அந்த பாடி யாருன்னு நான் முகத்தை பார்க்கல. ஆனா தந்தூர்ல தூக்கி வச்சப்போ அது யாருங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சது
அப்படின்னு அவன் சொன்னான். கேஷவ் குமார விசாரிச்சுட்டு இருக்கையில அவன் சுஷில் சர்மா பத்தின ஒரு விஷயத்த சொன்னான். அதை கேட்ட போலீஸ்காரங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. கேஷவ்குமார் வெண்ணெய் வாங்கிட்டு வந்து பொணத்துல கொட்டினானே, அப்போ அங்க இருந்த ஒரு டேபிள் மேல தன்னோட பிஸ்டலை எடுத்து வச்சு சுஷில் சர்மா தலையில தண்ணிய ஊத்திக்கிட்டே,
ஐயோ என்ன காரியம் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே, எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ணுன
அப்படின்னு புலம்பிக்கிட்டே தலையில தண்ணிய ஊத்திக்கிட்டே இருந்தான்.
சுஷில் சர்மாவும் ரவிநேனா சானியும் ஒரே பிளாட்ல குடியிருந்தாங்க
அப்படின்னு சொன்னான் கேஷவ்குமார்.
அந்த வீடு எதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா அது கோல் மார்க்கெட் பக்கத்துல மந்திர் மார்க் பகுதியில டிஐசி ஏரியால செக்டர் டூல இருக்கிற ஒரு பிளாட். அங்க ஏசி இருக்கும், அதுக்கு மேல எதுவும் தெரியாது
அப்படின்னா கேஷவ்குமார்.
குஜராத் பவன் ரிசப்ஷன்ல சுஷில் சர்மா 2:30 ஒரு டாக்ஸி வேணும்னு சொல்லி வச்சிருந்தான். சொன்ன நேரத்துக்கு டாக்ஸி வந்துச்சு. அதுல ரிஷிராஜ் ரத்தி வீட்டுக்கு போனான். ராத்திரி நடந்த விஷயத்தையும் நிக்க நேரமில்லாம ஓடிட்டு இருக்கதையும் சொன்னான். சுஷில் சர்மாவை ஜெய்ப்பூருக்கு போக சொன்னாரு ரிஷிராஜ் ரத்தி. அதுக்கான ஏற்பாட்டையும் செஞ்சாரு. அவரோட கார்லயே போலாம்னு முடிவு பண்ணாங்க. கார்ல 2 பேரும் கிளம்புனாங்க. ரங்புரி சவுக் பகுதிக்கு வந்தப்போ காரை நிறுத்த சொன்னான். இறங்கி போனான். கொஞ்ச தூரம் போய் நல்ல புதரா இருந்த ஒரு இடத்துல அவன் கொண்டு வந்த பாலித்தீன் கவரை தூக்கி போட்டான். அதுல அவனோட பைஜாமா குர்த்தா இருந்துச்சு. ஒண்ணுமே நடக்காத மாதிரி வந்து சாதாரணமா கார்ல ஏறிக்கிட்டான். பெருசா 2 பேரும் பேசிக்கல. குடுகாம் வரைக்கும் போனாங்க. அப்ப 6:00 இருக்கும். குடுகாம் பக்கத்துல கார் வந்துட்டு இருந்தப்ப டயர் வெடிச்சிருச்சு. ஸ்டெப்னி இருக்குது, அதை மாட்டிட்டு போலான்னு சொன்னாரு ரிஷிராஜ் ரதி. ஆனா அங்க ஏதாவது ஒரு டாக்ஸி பிடிச்சு போயிடுறதா சுஷில் சர்மா சொன்னான். தொடர்ந்து ஒரே கார்ல போக அவன் பயந்தான். டாக்ஸி ஸ்டாண்ட்ல போய் விசாரிச்சாங்க. எல்லாரும் எக்கச்சக்கமாக காசு கேட்டாங்க. ஆனால் சுஷில் சர்மாவுக்கு வேற வழி இல்லை. அந்த நேரத்தில் அவங்க பக்கத்தில் ஒரு கார் வந்து நின்றுச்சு. அதை ஓட்டிட்டு வந்தவன் ஜெகதீஷ் பிரசாத். அது வாடகை கார் இல்லை, ஜெகதீஷ் பிரசாத் மாமாவோட கார். அதை அப்பப்போ அவன் வாடகை டாக்ஸியாக ஓட்டி சம்பாரிச்சிட்டு இருந்தான்.
சார், வண்டி ஜெய்ப்பூர் போகுது, வர்றீங்களா
அப்படின்னு கேட்டான். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இருந்துச்சு சுஷில் சர்மாவுக்கு. ரெகுலரான டாக்ஸியில் அவன் போக வேண்டான்னு ரிஷிராஜ் ரதியும் நினைச்சாரு. அதனால அவருக்கும் இது ஓகேவா தான் இருந்துச்சு. ரிஷிராஜ் ரதி கிட்ட சொல்லிட்டு அந்த கார்ல ஏறிட்டான். அந்த சாயங்கால வேளையில கார் ஜெய்ப்பூரை நோக்கி வேகம் எடுத்துச்சு.
ஒரு பக்கம் சுஷில் சர்மா டெல்லியை விட்டு போயிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் சுஷில் சர்மாவை கண்டுபிடிக்கிற வேலைய போலீஸ் முடுக்கி விட்டாங்க. அவனோட பேரண்ட்ஸை போய் பார்த்தாங்க. அவங்க கிட்ட இருந்து உருப்படியா எந்த தகவலும் கிடைக்கல. அவங்க பொய் சொல்ற மாதிரியும் தெரியல. இன்னொரு பக்கம் அவனோட பிசினஸ் கூட்டாளிங்க கிட்ட போய் விசாரிச்சாங்க. அவங்களும் சரியான தகவல் எதையும் தரல. ஊர் முழுக்க சுஷில் சர்மா பத்தி நோட்டீஸ் அடிச்சு ஒட்டினாங்க. அதுல அவனோட கார் நம்பரை கொடுத்திருந்தாங்க. இப்படி நோட்டீஸ் ஒட்டுனதாலதான் சுஷில் சர்மாவோட காரை கண்டுபிடிக்க முடிஞ்சது. நியூ டெல்லியில இருக்கிற ஹோட்டல் கெஸ்ட் ஹவுஸ்னு கால சக்கரம் கட்டிக்கிட்டு பறக்காத குறையா எல்லா பக்கமும் தேடினாங்க. ஆனா சுஷில் சர்மா போலீஸ் கிட்ட சிக்கல. அவன்தான் டெல்லியில இருந்து ஜெய்ப்பூர் போயிட்டானே, அதனால சுஷில் சர்மாவை காணவில்லைங்கிற போஸ்டரை நாடு முழுக்க ஒட்டினாங்க. எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அவனோட போட்டோவை அனுப்புனாங்க. மீடியாவும் பரபரப்பா இருந்துச்சு. டெய்லி பேப்பர்லயும் டிவி நியூஸ்லயும் நியூஸ் வந்துச்சு. தூர்தர்ஷன்ல சுஷில் சர்மா பத்தி நியூஸ் வந்துச்சு. அதனால சுஷில் சர்மா பத்தின தகவலை வேக வேகமா எல்லா இடங்களுக்கும் பரப்ப முடிஞ்சது. அவன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நேபாளத்தோட பார்டர்லையும் கண்காணிச்சாங்க. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல எல்லாம் ஒரு கண்ணு வச்சாங்க. இப்படி பல திசைகள்லையும் சுஷில் சர்மாவுக்கு வலவிரிச்ச போலீஸ் அதுல அவன் வந்து மாட்டுவான்னு காத்திருந்துச்சு. 7 July டெல்லி ஹைகோர்ட்ல போலீஸ் ஒரு கேவியட் மனு போட்டுச்சு. எப்படியும் சுஷில் சர்மா முன்ஜாமீன் மனு போடுவான், அதை தடுத்து நிறுத்திடணுங்கிறதுக்காகத்தான் கேவியட் மனு போட்டாங்க. இந்தியால எந்த கோர்ட்டும் சுஷில் சர்மாவுக்கு முன்ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னும், அப்படி எந்த மனுவாவது வந்தா அதுல டெல்லி போலீஸ் பார்ட்டியா சேர்க்கணும்னும் அந்த கேவியட் மனுவில் கோரியிருந்தாங்க. டெல்லி ஹைகோர்ட் அவங்களோட மனுவை ஏத்துட்டு அப்படியே செய்யணும்னு உத்தரவு போட்டுச்சு.
அந்த July 7 சுஷில் சர்மா மெட்ராஸ்ல இருந்தான். அவனுக்கு போலீஸோட ஒவ்வொரு மூவும் தெரிஞ்சிருந்துச்சு. ஜெய்ப்பூர்ல இருந்து பம்பாய் வந்தான் அவன். அங்கிருந்து அவன் டி கிஷோர் ராவுக்கு ஃபோன் பண்ணான். அவன் கொலை பண்ணிட்டு தலைமறைவாயிட்டாங்கிறது அப்ப டி கிஷோர் ராவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அதனால் அவர் உடனே போலீஸில் சரண்டர் ஆயிருன்னு சொன்னார். ஆனால் அதுக்கு அவன் தயாராக இல்லை. பம்பாயிலிருந்து சுஷில் சர்மா மெட்ராஸ்க்கு வந்தான். அங்கே உள்ள கட்சி பிரமுகர்கிட்ட அவனுக்கு முன்ஜாமீன் வாங்கித்தர சொன்னான். அவர் ஒரு அட்வொகேட்டை பிடிச்சு அதுக்கு ஏற்பாடு பண்ணார். ஆனால் பணம் கொஞ்சம் அதிகமாக செலவாகும்னாரு, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஆகும்னாரு. ஒரு முன்ஜாமீனுக்காக அவ்வளவு செலவழிக்கணுமான்னு யோசிக்கிற நிலமையில் அவன் இல்லை. அதனால் உடனே சரின்னுட்டான். மெட்ராஸில் டி நகரில் நம்பர் 38 நடேச ஐயர் தெருவில் சுஷில் சர்மா இருக்கிறதா சொல்லி அவனுக்கு முன்ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. உண்மையிலேயே சுஷில் சர்மா அந்த அட்ரஸில் இல்லை. ஜோசியம் சொல்லிட்டு இருந்த ஒரு அம்மா தான் அந்த அட்ரஸில் இருந்தாங்க. July 7 மத்தியானம் டெல்லி இந்துஸ்தான் டைம்ஸ் பேப்பரோட ஈவினிங் நியூஸ் அப்படிங்கிற சப்ளிமெண்ட் பக்கத்தில் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. அதை பார்த்த டெல்லி போலீஸ்க்கு பயங்கர ஷாக். அந்த நியூஸ் மெட்ராஸ் கோர்ட் சுஷில் சர்மாவுக்கு முன்ஜாமீன் வழங்கினதா சொல்லிச்சு. விசாரிச்சப்போ அந்த நியூஸ் உண்மைதான்னு தெரிஞ்சுது. டெல்லி ஹைகோர்ட் கேவியட் மனுவுக்கு ஆதரவா உத்தரவு போட்டிருந்தோம், மெட்ராஸ்ல எப்படி முன்ஜாமீன் கொடுத்தாங்கன்னு டெல்லி போலீஸ்க்கு புரியல. இது டெல்லி போலீஸ்க்கு பெரிய அடியாச்சு. எல்லா பக்கமும் அவனோட போட்டோவை அனுப்பியும் அவன் போலீஸ்ல மாட்டல. இப்ப முன்ஜாமீனும் வாங்கிட்டான். அதுக்கு அவனோட அரசியல் செல்வாக்கு ஒரு காரணம். அடுத்த மூவா உடனே டெல்லி போலீஸ் டீம் மெட்ராஸ்க்கு கிளம்புச்சு.
எப்பவுமே போலீஸுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடியே போயிட்டு இருந்த சுஷில் சர்மா என்ன செஞ்சா? போலீஸ்ல மாட்டினா இல்லையா? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆற எபிசோட கேளுங்க. ஹியூமன் போடியமோட இந்த பாட்காஸ்ட் பயணத்துல நீங்களும் ஸ்பான்சரா இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி contact@humanpodium.com. This episode was brought to you by MTR Restaurants, Nepal. Indulge in the timeless legacy of MTR Restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Tamil 360 Degree. Narrated by Deepika Arun and Callis. Sound design, recording, mixing and mastering by Baba Prasad. Assisted by Surya Prakash at Digi Sound Studio, Chennai. Music by Dakshin. Direction team, Bhavya Kirtivasan and Srinithya Sundar. Executive producer, Deepika Arun. Produced by Human Podium. This podcast is based on true stories and real life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogue, pacing, and narrative sequence may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or condensed for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering a deeper understanding of our culture and society. We strive to approach these discussions with sensitivity and a commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.